2018 ஜூலை மாத தென்றலிதழில் கதிரவர் எழில் மன்னன் அவர்களின் சூர்யா துப்பறுகிறார் மரபணு மாற்றத்தின் மர்மம் பாகம் 6 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். முன்கதை: ஷாலினியின் சக ஆராய்ச்சியாளரான என்ரிகே காஸ்ட்ரோ தன் செயற்கை மரபணு சிந்தட்டிக் டிஎன்ஏ தொழில்நுட்ப நிறுவனம் பெரும் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டதாக குறிப்பிடவே ஷாலினி அவருக்கு சூர்யாவை அறிமுகம் செய்தாள். என்ரிகே மரபணுவின் இரட்டை சுருள் வடிவம், மரபணு தொடர்கள், குரோமசோம்ஸ், இனப்பெருக்கத்தில் அவை இரண்டாக பிரிந்து தந்தை தாயின் பாதிகள் சேர்ந்து குழந்தையின் குரோமசோமாக உருவாகின்றன என்பவற்றை விளக்கினார். எவ்வாறு இயற்கையிலும் மனிதர்களின் தேர்ச்சி இனப்பெருக்கத்தாலும் செலக்டிவ் பிரீடிங் மரபணு மாற்றங்கள் பரவுகின்றன என்பதை விளக்கினார். மேற்கொண்டு பார்ப்போம். எதற்காக மரபணுக்களை வெட்டி ஒட்டி மாற்ற வேண்டும் என்ற சூர்யாவின் வினாவுக்கு அடிப்படை விளக்கமாக இயற்கையிலும் மனித இனத்தின் முயற்சியால் தேர்ச்சி இனப்பெருக்கத்தின் மூலம் மரபணு மாற்றங்கள் எவ்வாறு பரவுகின்றன என்று விளக்கினார். ஆனால் அவை இரண்டுமே செயற்கை மாற்றங்கள் அல்ல என்றே கூறவே அதை புரிந்து கொண்ட சூர்யா, அப்படியானால் என்றிகேவின் சொந்த துறையான செயற்கை மரபணு மாற்றம் பற்றி விவரிக்குமாறு என்றிகேவை கேட்டார். என்றிகே தொடர்ந்தார், செயற்கையா எப்படி மரபணுக்களை நாங்க மாத்துறோங்கிறதை பற்றி விளக்கறதுக்கு முன்னாடி ஏன் மாத்துறோம், அதனால என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சூர்யா, ஓ அஃப்கோர்ஸ், விவரமா சொல்லுங்க என்றார். என்றிகே அபரிமிதமான உற்சாகத்துடன் விவரிக்க ஆரம்பித்தார். மனித இனம் தன் தேவைகளுக்கான தேர்ச்சி இனப்பெருக்கம் செஞ்சாங்கன்னு பார்த்தோம். அதில் பல வகை முன்னேற்றங்கள் கண்டோம். பலவித காய்கறி மற்றும் பழவகை இனங்களை உருவாக்கி பூச்சிகளால் எளிதில் பாதிக்கப்படாத வகைகளை உருவாக்கினாங்க. அதிக அளவில் தானியங்களை கொடுக்கும் தாவரங்களை உருவாக்கினாங்க. அதிகம் பால் கொடுக்கக்கூடிய பசுமாடு வகைகளை வளர்த்தாங்க. இந்த மாதிரி பலன்களை தேர்ச்சி இனப்பெருக்கம் கொடுத்துச்சு. ஆனா அத்தகைய பலன்களை காண ரொம்ப காலம் எடுத்துக்க வேண்டியதாச்சு. மேலும் ஒரு சில விதமான பலன்களே கிடைச்சது. சூர்யா, புரியுது. அத்தகைய பலன்களை இன்னும் துரிதமா பெறணும், மேலும் இன்னும் அதிக விதமான பலன்களை உருவாக்கணும்னா செயற்கை மரபணு மாற்றங்கள் தேவைப்படுது, அதானே என்றார். என்றிகே ஆமோதித்து விட்டு தொடர்ந்தார், அப்படியேதான். இதுவரைக்கும் இயற்கை அளித்த மாற்றங்களை பரப்ப கற்றுக்கொண்ட மனித இனம் தனக்கு வேண்டிய மாற்றங்களை தாமே உருவாக்க முயற்சி எடுக்க ஆரம்பித்தது. அதற்கு முதலில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உள்ள மரபணு திரள் ஜீனோம் என்ன, அதில் இருக்கும் ஒவ்வொரு மரபணுவும் அந்த உயிரினத்தின் எந்த அம்சத்தை கட்டுப்படுத்துகிறது, எந்த மரபணுவின் எவ்வித மாற்றம் அந்த அம்சங்களை எப்படி மாற்றுகிறது என்று தீவிரமாக ஆராய்ச்சிகள் செய்து கண்டுபிடித்தனர். முதலில் அதற்கு மிக அதிக காலம் பிடித்தது. ஆனால் சில தொழில்நுட்ப முன்னேற்றங்களால் சமீப காலத்தில் மிக வேகமாக மரபணுக்களை பற்றியும் அவற்றின் மாற்றங்களின் விளைவுகளை பற்றியும் அறிந்து கொள்ள முடிகிறது. கிரண் ஆரவாரித்தான், ஓ எஸ், மனித மரபணு திரள் திட்டப்பணி, ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதைத்தானே சொல்றீங்க என்று கே தலையாட்டினார். ஆமாம், ஆனா அதுக்கும் முன்னாடி ஈ, கொசு, எலி போன்ற சில சிறிய எளிய உயிரினங்களின் மரபணு திரள்களை விவரமாக கண்டறிஞ்சாங்க. ஒவ்வொரு மரபணுவின் நோக்கத்தையும் மாற்ற விளைவையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது தங்களுக்கு வேண்டியபடி மாற்றம் உட்பட்டாங்க. உதாரணமா, நீங்க மரபணு மாற்றிய உயிரினம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கனிசம், அதாவது ஜிஎம்ஓ பட்டம் பதிக்கப்பட்ட காய்கறி, பழங்கள், பால் வகைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களே. கிரண் முகத்தை சுழித்தான். ஐயையே, அதெல்லாம் நான் வாங்குறது கிடையாது. சுத்த ஆர்கானிக் ஜிஎம்ஓ இல்லாத வகைத்தான் நான் பார்த்து பார்த்து வாங்குறேன் என்று கே முருவளித்து மெல்ல தலையசைத்தார். உன்னை மாதிரி ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அது சரியில்லை கிரண். நாம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இயற்கையா ஏற்படுற மாற்றத்தை தேர்ச்சி இனப்பெருக்கத்தின் மூலம் பரப்புறோம்னு. ஜிஎம்ஓவும் அப்படித்தான்னு வச்சுக்கலாம். எப்படிப்பட்ட மரபணு மாற்றம் செஞ்சா நமக்கு தேவையான அம்சம், உதாரணமா சீக்கிரம் அழுகாத தக்காளி கிடைக்கும்னு புரிஞ்சு அது பாதுகாப்பானதுன்னு உணவு மருந்து மேலாண்மையகத்துக்கு நிரூபிச்சப்புறம்தான் அது கடைக்கு வருது. அதை பயமில்லாம வாங்கி சாப்பிடலாம். கிரண் நம்பிக்கையின்றி என்றான். என்றிகே பெருமூச்சுடன் தொடர்ந்தார், அப்படிப்பட்ட நுணுக்கமான மரபணு மாற்றத்துறைக்கு மரபணு பொறியியல் ஜெனட்டிக் என்ஜினியரிங் என்று பெயர் சூட்டினாங்க. கிரண் துள்ளி குதித்தான், ஓ ஜெனட்டிக் என்ஜினியரிங்கா, எனக்கே அதை பத்தி கொஞ்சம் தெரியுமே. மருந்து நிறுவனங்கள் தங்கள் பங்குகளை பொதுச்சந்தையை விற்கிறப்போ எப்படி அந்த மருந்துகளை மரபணு பொறியியல் வழிமுறையில செஞ்சோம்னு பீத்திப்பாங்களே அதானே என்று கே வாய்விட்டு சிரித்தா. சரியா போச்சு போ, மருந்துகளை செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா மரபணு பொறியியல் அதுக்கு மட்டுமில்ல, பலதரப்பட்ட மரபணு மாற்றங்களை உருவாக்கும் வழிமுறைகளையும் பொதுவாக குறிப்பிடும் பட்ட பெயர் அது. நாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா உதாரணங்களையும் அதுல சேர்த்துக்கலாம். மருந்து, காய்கறி, பழம், அதிகமாக சுரக்கும் பால், சீக்கிரம் பாழாகாத சீஸ், விளைச்சலை பெருக்கும் தானிய விதைகள் போன்ற பலவற்றை அப்படி குறிப்பிடலாம். சூர்யா இடை புகுந்தார். ஆனால் என்றுக்கே, இந்த மரபணு பொறியியல் பல வருடங்களாகவே பரவலான நடைமுறையில இருக்கு போலிருக்கே. ஆனா கிறிஸ்பர்ங்கிறது சமீபத்துல தான் கேள்விப்பட்டிருக்கேன். அதப்படி என்றுக்கே முழுவதைத்தார். இது ரொம்ப நல்ல கேள்வி சூர்யா, நான் குறிப்பிட மறந்துட்டேன். மரபணு பொறியியல்ங்கிறது பலவிதமான வழிமுறைகளையே அடக்கியது. அதுல ரொம்ப சமீப கால பெரும் முன்னேற்றம்தான் கிறிஸ்பர். அதுக்கு முன்னாலேயும் விஞ்ஞானிகள் செயற்கையா மரபணு மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அவை ரொம்ப சிக்கலான நேரம் எடுத்துக்கிற வழிமுறைகள். கிறிஸ்பர் மாதிரி மிக நுண்ணிய மாற்றங்களை செய்யறதும் கடினம். ஒரு கதையை மாத்தணும்னா அதை முற்கால முறையில் அச்சடித்து புதுசா பதிக்கிறதுக்கும் இப்போ கணினியில் எழுத்தை மட்டும் மாத்தி அனுப்புறதுக்கும் இருக்கும் பெரிய வித்தியாசம். சூர்யா வியந்தா. ஓ, வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படிப்பட்ட முந்தைய வழிமுறை என்ன? கிறிஸ்பருக்கு உடனடியாக முந்தைய என்ன செஞ்சாங்க? அது இன்னும் பயன்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறேன் சரியா என்று கே தலையசைத்து ஆமோதித்தா. நல்ல கேள்வி சூர்யா. கிறிஸ்பருக்கு முந்தி ஒரு மரபணுவை மாத்த அதை மொத்தமா மாத்த வேண்டி இருந்தது. அதுவும் வைரஸ்களின் உள் அமைப்பில் புதிய மரபணுக்களை பொருத்தி மாற்ற வேண்டிய உயிரினத்தில் உள்ளே அந்த வைரஸ்களை புகுத்தி அவற்றை மாற்ற வேண்டிய இடத்துக்கு அனுப்பி அந்த வைரஸ்கள் மரபணு தொடர்களை தாக்கி பழைய மரபணுக்களை தகர்த்தெறிந்து புதிய மரபணுவை பொருத்தும்படி செய்ய வேண்டி இருந்தது. அதுவும் ஒவ்வொரு முறையும் சரியானபடி நடக்கும் என்கிற உத்தரவாதம் இல்லை. வைரஸை புகுத்திட்டு வேண்டிக்கணும், சரியா நடந்தா புண்ணியம், இல்லைன்னா மீண்டும் முயற்சி, அப்படி இருந்தது. கிரண் இடைமறித்தான். சோ கிறிஸ்பர் வந்தது கிறிஸ்பா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு ஆக்கிடுச்சு அதானே என்று கே புன்னகைத்தார். அப்படி தானு வச்சுக்கயே, முந்தி சொன்னபடி கதையை மாத்துறதுக்கு வேண்டிய வாக்கியத்துல வேண்டிய வார்த்தையை மட்டும் துல்லியமா மாத்த முடியறதா மாதிரி கிறிஸ்பர் நுட்பத்தால முடியும். சூர்யா ஆர்வம் அதிகரித்தது. மரபணு மாற்றங்கள் ஏன் வேணும்னும் கிறிஸ்பருக்கு முன்னால் என்ன மாதிரி தடங்கல்கள் இருந்ததுன்னும் நல்லாவே விளக்கிட்டீங்க என்றிருக்கே, ரொம்ப நன்றி. இப்ப அடுத்தது இந்த புதிய எப்படி நுணுக்கமா வேலை செய்யறதுன்னு விளக்குங்க என்று கே கிறிஸ்பர் வழிமுறையை விவரிக்க தொடங்கினார். மூவர் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன. தொடரும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் போஸ்டர்.